வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாத தாக்குதலால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள இஸ்ரேல் நாட்டுக்கு இந்தியா துணை நிற்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் அதிரடி விரைவுப்படையின் செயல்பாடுகள் வலுவுடன் உள்ளது என்று உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையில் உள்ள பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சிக்கிம் மாநிலத்தில் சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சகங்களுக்கிடையேயான குழு இன்று நேரில் ஆய்வு செய்கிறது. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாத தாக்குதலால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள இஸ்ரேல் நாட்டுக்கு இந்தியா துணை நிற்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தால் உயிரிழந்த அப்பாவி மக்களின் குடும்பங்களுக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டில் வசித்து வரும் இந்தியர்கள் மிகுந்த விழிப்புடனும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அவசர கால உதவிக்கு இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை அங்குள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது. நாட்டில் இருந்து தீவிரவாதம் வேரறுக்கப்பட வேண்டிய தருணம் இது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடுனில் நடைபெற்ற அகில இந்திய காவல்துறை அறிவியல் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான உத்திகள் வகுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கு, உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் எல்லையோர பாதுகாப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத செயல்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் குறைந்து வளர்ச்சிப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் அதிரடி விரைவுப்படையின் செயல்பாடுகள் வலுவுடன் உள்ளது என்று உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று அதிரடி விரைவுப்படையின் 31வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இப்படையினருக்கு உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் ஏற்படும் கலவரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சிறந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துவதில் அதிரடி விரைவுப்படையினர் திறம்பட செயல்பட்டதாக அவர் கூறினார். கம்போடியா, லைபீரியா உள்ளிட்ட பகுதிகளிலும் நமது பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். லைபீரியாவில் முதல் முறையாக பெண்கள் அதிரடிப்படை இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், தேசிய பேரிடர் மீட்புப் படையிலும் பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். அடுத்த 25 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பங்களிக்கும் வகையில் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திரவியல் தொடர்பான தொழில்நுட்பம் உலக அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அதற்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மாணவர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அசாமில் 6 புதிய ஆயுஷ் மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார். மஜுலியில் 50 படுக்கை வசதிகளுடன் கூடிய ஆயுஷ் மருத்துவமனையை அவர் நேற்று திறந்து வைத்து பேசினார். இதுபோன்ற வசதிகளுடன் கூடிய ஆயுஷ் மருத்துவமனைகள் காலிபோர், மாரிகோன், கொக்ராஜார் மற்றும் பாக்சா பகுதிகளில் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். அசாமில் இதுவரை 289 ஆயுஷ் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் செயல்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, எங்களது மாநில மற்றும் ஆகாஷ்வாணி செய்தி அறிக்கைகள் ஒலிவடிவில் வாட்ஸ்அப்பிலும் வழங்கப்படுகிறது. இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 9444045673 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையில் இயங்கி வந்த பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து கர்நாடக மாநில தலைமை செயலாளரை தொடர்பு கொண்டு பேசியதாக அவர் தெரிவித்துள்ளார். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர், வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. 81 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. 1173 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 13 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மேகணம் மாவட்டத்தில் உள்ள நாகா பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 200 அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சிக்கிம் மாநிலத்தில் சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு இன்று ஆய்வு செய்கிறது. இது தொடர்பாக உள்துறை இணையமைச்சர் திரு அஜய்குமார் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வெள்ள நிலைமை குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அம்மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் கூறினார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 120 பேர் உயிரிழந்தனர், 1000 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஈரான் எல்லையை ஒட்டிய மேற்கு ஆப்கானிஸ்தான் பகுதியில் ஹெராத் நகரில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவர் திரு மூசா ஹசாரி, இந்த நிலநடுக்கம் 3 உணரப்பட்டதாகவும் பல்வேறு கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவித்தார். மாணவர்கள் எவ்வாறு போட்டித் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து திருவனந்தபுரம் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற போட்டித் தேர்வுகள் குறித்த விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.
வெறுக்கிறேன். சோ ஐ ஹேட்டட் மை சப்ஜெக்ட். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் எம்பிபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் நினைச்சிருப்பீங்க. யூ லேண்டட் ஹியர். இப்ப நம்மள மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்கிற ஆட்களுக்கு கண்டிப்பா மெடிசனே டாக்டர் இதுதான் நமக்கு நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ரவுல் மாதிரி அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, உறவினர்கள் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, டாக்டர் விட்டா வேற எதுவே இல்லைன்னு. அதை தாண்டி நிறைய இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. முன்னதாக தர்மசாலாவில் நேற்று நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 6 வித்தியாசத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற்றுள்ளது. தில்லியில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் இலங்கையை 102 வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வென்றது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மோகன் பகான் அணி சென்னை அணியையும் கோவா அணி ஒடிசா அணியையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாத தாக்குதலால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள இஸ்ரேல் நாட்டுக்கு இந்தியா துணை நிற்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் அதிரடி விரைவுப்படையின் செயல்பாடுகள் வலுவுடன் உள்ளது என்று உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையில் உள்ள பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சிக்கிம் மாநிலத்தில் சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு இன்று நேரில் ஆய்வு செய்கிறது. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.